വലതു പക്കമോ ഇടതുപക്കമോ സായാമൽ നമ്മുടെ സത്യത്തിൻപടിയേ എങ്ങളെ വഴിനടത്തുകള് എങ്ങൾ ദേവനായ കർത്താവേ നമ്മുടെ പരിശുദ്ധ നാമത്തിന്റെ മഹിമയുണ്ടാകും. നമ്മുടെ വസ്ത്രം എങ്ങളുടെ കാലുകൾക്ക് ദീപവും എങ്ങളുടെ പാതയ്ക്ക് വെളിച്ചവുമാക്കി എടുക്കുന്നു. വാലിബൻ തൻ വഴിയെ എതിനാൽ സുഖം ചെയ്യണം. നമ്മുടെ വേദ വസ്ത്രത്തിൻപടി തന്നെ കാത്തുകൊള്ളുക. കറവും പകലും നമ്മുടെ വേദത്തിലെ தியானமாயிருக்கிற மனுஷன், பிரியமாக இருக்கிற மனுஷன், பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றே அந்தவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே எழுதப்படுவதால் அவர்கள் இரும்புடு தாணிகளால் உங்களுடைய வசனங்கள் எங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதால் அவைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உம்மோடு நடக்க, உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள, உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள, உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தாருங்க, எங்களுக்கு சொல்லித்தாருங்க. உங்களுடைய ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆமே ஆமே. தாபுக்கா விடுமுறை நாட்களும் முடிந்து போகிறது. கோடை காலமும் சமைந்து போகிறது. ஊர்லாப்பும் முடிந்து போகிறது. ஆனால் ஊர்லாப்பே போகாத ஒரு பொண்ணு, அவர் வேற யாரும் அல்ல, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு ஆராதனையும் அட்டன் பண்றார். அதுவும் நாம வாரத்துக்கு முதல்ல வந்துடுற முடியும் வரை நம் மத்தியிலே இருக்கிறார். ஆவியாய், அதிர்ஷ்டமான தேவனாய், சபையின் தலைவராய், பிரதான மேய்ப்பராய் நம் மத்தியிலே உலாவுகிறார். சபைகளின் நடுவில் உலாவுகிற தேவன், ஆவியாக உலாவுகிற தேவன் இன்றைக்கும் தம்பத்தில் இருக்கிறார். அவருக்கு ஊர்லப்பும் இல்லை, விடுமுறையும் இல்லை, சபரும் இல்லை, இடரும் இல்லை. அப்படி ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏற்படுத்தும் பகுமையுண்டார். இதனாலே நாம் பலர் விடுமுறைகள் போயிருக்காங்க, போட்டு திரும்ப வருவாங்க. சூத்திரம், நானும் போதான் போறேன். சூத்திரம் சரி, திரும்ப கொள்ளுங்க. இந்த நாளில் நாம் தேவனுடைய வசனத்துக்கு ஆதாரமாக பத்து எழுதுற நற்செய்தோம் நாலாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து நாம் வாசி கேட்பவே நடத்துக்கொள்ளுங்க. பத்தை எழுதுற சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து நாம் வாசி கேட்போம். படி.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் சொல்லும் என்றான். அவர் பிறவி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிவுற்றே பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாத்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது
அப்பொழுது விசுவாசானவர்
அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
தேவதூதர்கள் வந்து நமக்கு பணிவிடை செய்யணும் என்றா பிசாசுகள் அகண்டுதான் ஆகும். சூத்திராண்டவர் சரி வாசித்து இந்த வேதப்பதிலே ஆண்டவர் இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு யோர்தான் நதியிலே யானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு எழுதப்பட்டது. ஏனென்றால் அந்த வனாந்திரத்திலே அவர் 40 நாள் உண்டாமல் புசியாமல் உபவாசம் செய்தார். தடியே வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத அந்த வனாந்தரத்திலே தனியராய் இரவும் பகலும் உண்ணாமல் புசியாமல் உபவாசம் பண்ணினார். எதற்காக? தனக்காக அல்ல, தான் நிறைவேற்ற போற கிரியைகளுக்காக, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக, தன்னை அனுப்பின தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தன்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் தன்னுடைய பத்திரங்க ஊழியத்துக்கு முதல் 40 நாள் உண்டாமல் புசியாமல் உபவாசம் பண்ணி செபம் பண்ணி சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, இயேசு ஞானஸ்தானத்தின் மூலமாகத்தான் பகிரங்க ஊழியத்துக்கு வெளிப்படுறார். தனது 30வது வயதிலே ஆண்டவர் இயேசு திடீரென ஒரு நாள் யோர்தான் நதியிலே காணப்படுகிறாரு. யோர்தான் ஞானஸ்தானே ஞானஸ்தானம் பெறுகிறாரு. ஞானஸ்தானத்தோடுதான் தன்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியை பகிரங்க ஊழியத்தை ஆண்டவர் இயேசு ஆரம்பிக்கிறார். சோ ஞானஸ்தானம் எடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்குவாரார். அடுத்ததாக அவர் செய்தது அப்படியே ஆவியானாலே ஏவப்பட்டு வடாந்திரத்துக்கு போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். இதை கவனியுங்கள், இயேசு தேவனுடைய குமார், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், பரிசுத்தமான தேவன், பாவம் இல்லாதவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அவரும் பிசாசினாலே சோதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், சோதனைக்காரன் என்ற ஒரு பேர், பிசாசுக்கு ஒரு பேர் சோதனைக்கார். பொதுவாக நாம இந்த சோதனைக்காரர் விரும்புறதே இல்லை. நாம ஸ்கூல்ல படிக்கிற போதெல்லாம் இந்த சோதனை என்று சொல்லி வந்தாலே நம்ம கொஞ்சம் அலேகியா இருக்கு. அதிலும் அந்த சோதனையில வந்து நம்மளை சோதிக்க வர அந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, மாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு சோதனை இல்லாத வகுப்பேட்டு விருதம் நல்லா இருக்குமே நாம நினைக்கிறோம். சோதனையே இல்லாமலே நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் சோதனைக்காரன். நம்மை சோதிக்கிறான், நம்மை சோதனையில விழுத்துகிறான், பாவத்திலே தள்ளுகிறான், ஈட்டிலே பாதாளத்திலே கொண்டு விடுகிறான். ஆண்டவர் இயேசுவும் பிசாசினாலே சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆண்கள் பிசாசினாலே சோதிக்கப்படுறதுக்கு இடம் உண்டு. பாவம் செய்தபடியால்தான் ஒருதன் சோதிக்கப்படுகிறான் சொல்வதற்கு இடமில்லை. பாவம் செய்யாத பரிசுத்த ஆண்களும் நீதிமான்களும் சோதிக்கப்படுறதுக்கு இடம் உண்டு. அதற்கு முதல் எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. எனக்கு அறிவானவரே, ஆண்டவர் இயேசு 40 நாள் உண்ணாமல் புசியாமல் வனாந்திரத்திலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். தன்னை கவனிங்க, உபவாசம் முடித்து அவர் வருகிற நேரத்துல தான் பிசாசு போய் ஆண்டவரை சோதிக்கிறார். தன்னை கவனிங்க, சரியான தருணம் பார்த்து பிசாசு தாக்குவான் விசுவாசிகள். சரியான நேரம் பார்த்து பிசாசு தாக்குவான் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் பிசாசுடைய நோக்கமே தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு துறைப்பது. ஏற்கனவே அந்தகாரமாகவே இருந்த நாம் இப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏற்கனவே இருளின் பிள்ளைகளாக இருந்த நாம் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
ஏற்கனவே பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே மீண்டுமாக நம்மை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருவதற்காக பிசாசு பல விதங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு போராடுகிறார், யுத்தம் போடுகிறார். எனக்கருமானவர்களே, பிசாசு சோதனைக்காரன், சரியான நேரம் பார்த்து அடிப்பார். 40 நாள் உண்ணாமல் புசியாமல் இருந்து சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு போய் இருக்கிறார். யோசித்து பாரு, ஒரு நாள் சாப்பிடாட்டா, ஏங்க ஒரு நேரம் சாப்பிடாட்டாலே நமக்கு உசுர் போறது போல இருக்குதே. ஆகவேதான் உபவாச ஜபம் என்றாலே நமக்கு கொஞ்சம் அழகி போல இருக்குதே. ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாளா போச்சு, நமக்கு உபவாசம் வந்தாலே என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஐயோ பாச, நீங்க என்ன சொல்றீங்க, உபவாசம் பண்ணத்தான் வேணுமா? அப்படியான நாம வேதத்தில் இருக்க உபவாசம் என்ற வார்த்தைகளுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? ஏன்னா நாம அப்படி பழக்கிட்டோம், நம்முடைய உடம்ப எப்பயும் திண்டு 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 திண்டே நம்ம பழக்கிட்டோம், எப்பயும் சாப்பிட்டு சாப்பிட்டே பழக்கிட்டோம். சொல்ற கேளுங்க, நாம வாழ்றதுக்காக சாப்பிடுறமே ஒழிய சாப்பிடுறதுக்காக வாழையில. இந்த ஜப்பான்ல ஒரு விதமான குத்து சண்டை இருக்கு, ரஷ்மிகள் சொல்ல, அதை பார்த்தா ஒவ்வொருத்தனை பார்த்தா அவ திணிப்பாங்க, அப்படி அப்படி தட்டி திணிப்பாங்க. ஒழுதுட்ட காலை பார்த்தா ஒழுதுட்ட உடம்புல மொத்த, ஏன் தெரியுமா, அவன் கிலோ கணக்குல சாப்பிடுறான், முட்டைய கிலோ கணக்கா தின்றான் சாப்பாடு. ஏன் தெரியுமோ, அவன் சாப்பிடறான் அவன்கிட்ட மல்யுத்தத்தில் அவன் வெல்றதுக்காக. சிலருக்கு சாப்பிடுறதே நோக்கம். நான் திரும்ப சொல்றேன், நாம வாழ்றதுக்காக சாப்பிடுறோம், சாப்பிடுறதுக்காக வாழ இல்லை. இது கொஞ்சம் சொல்லட்டுப்போம், நாம் வாழ்றதுக்காக வேலை செய்யறோம், வேலை செய்யறதுக்காக வாழ இல்லை. சோதரம் இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனி, நம்முடைய உடம்பை நாம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்டா நான் அடிச்சு சாப்பிடாட்டா நான் அடிச்சு சொல்றேன், அவன் சாகவே மாட்டான். ஒரு நாளைக்கு நீ சாப்பிடாவிட்டா நான் சொல்றேன், உனக்கு ஒன்றும் குறையாது, வேணுமெண்டா கொஞ்சம் வெயிட் குறை, நல்லதானே குறைஞ்சிட்டு போகணும். தோத்திரம், ஹலோ, ஒரு நாளைக்கு சாப்பிடாட்ட நாம சாக மாட்டோம். எங்க உபவாசமே பண்ணத்தேவா தேவை இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்திலே இருந்திருப்பாரு, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அவரை பின்பற்றுகிற நாம் ஆண்டவர் இயேசுவை போல நாம உபவாசம் பண்ணி ஜெபித்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, மற்றவர்களுக்காக நான் உபவாசம் பண்ணாவிட்டா அட்லீஸ்ட் நமக்காகவாவது, நம்முடைய குடும்பத்துக்காகவாவது நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேணா? அநேகருக்கு சில பாவங்கள் இருந்து விடுதலை இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு சில காரியங்கள் இருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்குது. வழி என்ன? நான் சொல்ற கேளுங்க, உபவாசம் ஜெபம் மிக மிக வல்லமையான ஒரு மருந்து. அதை செஞ்சு பாரு, அதை ட்ரை பண்ணி பாரு. ஒரு நாளைக்கு சாப்பிடாட்ட நீங்க சாகவே மாட்டீங்க. பசிக்குதான் பரவாயில்ல, பசிக்கிட்டு ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, உதவி செய்யுங்க. ஒரு நேர சாப்பாட்டை கட் பண்ணு, பிறகு ரெண்டு நேர சாப்பாட்டை கட் பண்ணு, மூன்றாவது சாப்பாட்டை கட் பண்ணு. ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டா நல்லது, அது உங்க உடம்புக்கும் பெட்டர் நல்லா இருக்கும். பாரு ஸ்தோத்திரம், எப்பயும் உள்ளுக்கு இருக்கிற என்ன அவயவங்கள் அரைச்சிட்டே இருந்து 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 கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, அது ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டா பரவாயில்ல. ஆகவே இப்ப நான் என்ன சொல்ல வரேன், தேவோட வார்த்தை தான் நான் போதிக்கிறேன், வழியில போகல. எனக்கு அருமான கூட ஆண்டவர் இயேசு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி சரீர பிரகாரமாக பலவீனப்பட்டு 40 நாட்களுங்க புசியாமல் உண்ணாமல் புசியாமல் 40 நாட்கள் சரீர பிரகாரமாக தடிவுட்டு இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் வாரா யாரு பிசாஸ் அது என்ன கேக்குறான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். பசியா இருக்கிறீங்க, 40 நாள் நீங்க சாப்பிடல, உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு பசியா இருக்குதானே? ஆகவே இந்த கல்லுகள் அப்படிகளாகும்படி செய்யுங்க. வடம் செய்யுங்க. நேரம் பார்த்து அடிக்கிறான் பாருங்க, பலவீனமாக இருக்கிற நேரத்தை பார்த்து பிசாசு தாக்குறான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எங்க பலவீனமாக இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இதை குறித்து நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன். ஆனாலும் இப்ப நான் முதல சொல்லவாறு என்ன பண்றார் என கருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லவாறு காரியம், சொல்லவாறு காரியத்தின் தாற்பயம் வேண்டும் என்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அது உண்மையாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சோதனை உண்டு என்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நோபடிக்க ஒருவரும் நாம் சொல்ல முடியாது எனக்கு சோதனையே இல்லை அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு சோதனையே வராமல் காத்துக்கொள்ளும் அப்படின்னு நாம ஜெபிக்கவும் நாம முடியாது. பிபிலிக்கலாக சத்தியத்துவம், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தில கடைசியாக அவர் கற்பிக்கிறது தெரியுமா, சோதனைகள் இருந்தும் தீமைகள் இருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும். அப்படியான நமக்கு இண்டிகேட் பண்றாரு இயேசுன்னு தெரியுமா, நமக்கு சோதனைகள் உண்டு, தீமைகள் உண்டு, பிசாசு உண்டு. ஆகவே சத்துருவாலே நாம சோதிக்கப்பட்ட நேரங்களிலே சோதனைகளிலே விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நாம் ஜெபிக்க சொல்லி இயேசுவே நமக்கு ஏற்கனவே கட்டு தந்திருக்கிறார். யாருக்கு இந்த ஜெபத்தை கட்டுக் கொடுத்தா, தன்னை பின்பற்றுகிற டிசைப்பிளுக்கு, சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் இப்படி ஜெபம் பண்ணுங்க, சோதனைகள் தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இதை நாம எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோம்? ஹலோ, ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னை சேர்த்து எத்தனை பேர் நாம் இப்படி ஜெபிக்கிறோம்? சோதனைகளுக்கு விலக்கி என்னை காத்து ரட்சியும், தீமைகளுக்கு விலக்கி என்னை காத்து ரட்சியும் என்று எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜெபத்தில் அதை சேர்த்துக் கொண்டது அலமா இருக்குமே. தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடந்த பிற்பாடு நாம் அதற்காக ஜெபிக்கிறது சரியா? அப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்காதபடி ஆண்டவர் நோக்கி முன்னமே விண்ணப்பம் பண்றது சரியா? கவனிங்க, எல்லோருக்குமே உண்மையான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. கவனிங்க, சோதனை பாவம் இல்லை, சோதனையில விழுகிறது தான் பாவம். ஐ சே இட் அகைன், சோதனை பாவம் இல்லை, சோதனையில விழுகிறதே பாவம். ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. ஆனால் அந்த சோதனையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெயங்கொண்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்த விசுவாசத்திலே எழுத காட்டப்பட்டிருக்கிற 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எளிமையாக ஜெயங்கொள்ளுறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யாரு? சபைகளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஜெயங்கொள்ளுறவனாக இருக்க வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு என்று உண்மையா சொல்றீங்க? ஹலோ, ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெயங்குழுவளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அறிவானவர்களே, சோதனை பாவம் இல்லை, சோதனையில விழுகிறதே பாவம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. ஆகவே பாவம் செய்யறவருடைய வாழ்க்கையில தான் சோதனை இருக்கின்றல்ல, பரிசுத்தமாய் வாழ்கிறவருடைய வாழ்விலே சோதனை உண்டு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சோதனை உண்டு. இதுக்கு இன்னும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான பக்தனை பார்க்கிறோம், யோபு என்கிற பக்தனை. ஆண்டவரே அவனை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. What a beautiful witness has given by the Lord to him. Uttamanum sanmarganum devanukku payandu pollappukku vilarumana avana pola poopina oruthanum illaya oruthanum illa avana pola nu solli aandavare yobai kudithu saathi kodukkarare. Appadi petta manidude vaalvil dhaan idhane sodhanigal. என்ன கவனிங்க, யோபுடைய வாழ்விலே பிசாசு இப்படியாக சோதித்தது காரணம் தெரியுமா? அவன் உத்தமனாக உண்மையாக தேவனுக்கு என்று வாழ்ந்தபடியால் தான் பிசாசு இப்படி அவரை சோதிச்சான். பாவத்திலே புரண்டிருந்தான், தேவனுக்கு தூரமாகி பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தா பிசாசு அவனை சோதிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவன் நம்ம கட்சி பாருங்க. ஆகவே நம்ம ஆளுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? யோபு நம்முடையவன் அல்ல. ஆகவே அவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிசாசு சூழ்ச்சி செய்கிறான். அவன் உத்தமனாக வாழ்ந்தபடியால் தான் பிசாசு அவனை சோதிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆகவேதான் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மனைவி மூலமாக அது கேட்கப்பட தெரியுமா, இன்னும் நீர் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூசித்து செத்துப்போம், இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம் என்ன? யோபுடைய வாழ்விலே வந்த சோதனைகள் எதற்கு விரோதமாக? அவனுக்கு உத்தமமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை உடைப்பதற்காக, தேவனோடு அவனுக்கு இருந்த நெருக்கமான உறவை உடைப்பதற்காக, ஆண்டவனோடு அவனுக்கு இருந்த உருக்கமான ஐக்கியத்தை உடைப்பதற்காக பிசாசு அவனை சோதிக்கிறான். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனை எதற்கு? யோபு உத்தமமாக வாழ்ந்தபடியால். படி யோபு முதலாம் அதிகாரம் 12, சாரி யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 சக் 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 யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்படியானால் ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன் எங்கே உத்தமன் என்று விளங்குறான் பாருங்க, அவன் சோதனைக்குள்ள போகும் போதுதான். ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ அவன் உத்தமன் என்று எங்கே எண்ணப்படுகிறான், விளங்கப்படுகிறான் சொன்னால், அவன் சோதனைக்குள்ளே போகும் போதுதான் அவனுடைய வாழ்வு எத்தகையது, அவன் தேவனோடு எப்படி இருக்கிறான், அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்கிறான் என்கின்ற காரியத்தை எப்பொழுது நாம் கண்டுபிடிக்கலாம் சொன்னால், ஒரு மனுஷன் சோதிக்கப்படும் போதுதான் அவனுடைய உண்மையான தோற்றம் வெளியே வருவது. ஆகவேதான் யோபுவை சோதிக்கிறான் பிசாசு, எப்படியாவது அவனை உத்தமத்திலிருந்து விலகப்படுவதற்கு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்றவர்களுக்கும் சோதனை உண்டு என்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனி, ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, பரிசுத்தமாக உண்மையாக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, தேவன் அனுமதிக்காமல் பிசாசு நம்மை சோதிக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். கவனி, பரிசுத்தவான்களையும் உண்மையாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு சோதிக்கிறான் என்பது உண்மை. ஆனால் தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்விலே பிசாசு எதையும் செய்யவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். பிசாசு நம்மை சோதிக்க முடியாது. ஆனால் நாம் பிசாசுக்கு வழியை திறந்து கொடுத்தால், நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால், நாம் பாவக்காரங்களுக்கு இடம் கொடுத்தால், பிசாசு நம்மை சோதிக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆனா தேவனோடு உண்மையாக வாழ்ந்து, பரிசுத்தமாக ஜீவித்து, ஆண்டவனோடு நெருக்கமாக உருக்கமாக வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே பிசாசு சோதிக்க வேண்டுமாக இருந்தால், ஆண்டவனிடத்தில் அனுமதி பெறாமல் எந்த ஒரு தேவனுடைய மனுஷியோ மனுஷியோ பிசாசு சோதிக்க முடியும். ஏன் தெரியுமா? நாம் தேவனுடைய ப்ரொப்பர்ட்டியாக இருக்கிறோம், ஆண்டவருடைய சொத்துக்களாக முத்துக்களாக இருக்கிறோம். ஆகவே உங்களை தொடர்ந்து என் கண்மணியை தொடர்ந்து ஆண்டவர், ஆகவே பிசாசு நம்மை தொட வேண்டுமா இருந்தால் தேவனிடத்தில் அனுமதி நம்மை தொடவே முடியாது சார். யோபுடைய வாழ்க்கையில் இதுதான் நாம் பார்க்கிறோம். பிசாசு யோபுவை சோதிக்கிறதுக்கு அவனால முடியல. அவ டைரக்டா எங்க போறான் தெரியுமோ? தேவனிடத்தில் போய் உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரே, முகாந்திரம் இல்லாமல் அவன் உண்மை சேவிக்கிறான், காரணங்கள் இல்லாமல் அவன் உண்மை சேவிக்கிறான். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு. ஆண்டவர் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்த பிற்பாடுதான் சொத்துக்களை அழிக்கிறான், பிள்ளைகளை அழிக்கிறான். திரும்ப போறான், திரும்ப என்ன கேட்கிறான் தெரியுமோ? ஆண்டவரே, இப்பொழுது யோபுவை தொடர்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடு. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் எஸ் என்று சொந்த பிற்பாடுதான் அவன் போய் தலையில் இருந்து கால் வரைக்கும் கொடிய பொருட்கள் வியாதினாலே கொடுமையாக சோதிக்கிறான், வேதனைப்படுத்தான்னு பாரு. பீப்புள், வாட் ஐ அம் சேயிங், நீ உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷியாக இருந்தார், நீ உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார்,
தேவன் அனுமதிக்காமல் பிசாசு உங்களை சோதிக்கவே முடியாது. ஆனால் நாம் பிசாசுக்கு வழியை திறந்து கொடுத்தா நம்முடைய வாழ்விலே பாவங்கள் அசுத்தங்கள் காணப்படுமாக இருந்தால் அதன் வழியாக சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே வந்து நம்மை சோதிக்கவும் நம்மை கெடுக்க இடமுண்டு. யோவான் 10:10 யோவான் 10:10 சக் 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 யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான். ஹலோ, பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை இயேசு கிறிஸ்து இங்க தெளிவாக நமக்கு சொல்றாரு பாரு. திருடன் கள்ளன் என்கிறார். பிசாசு திருடுகிறவன், கள்ளன் திருடுகிறவன், அதாவது அனுமதி இல்லாமல் எடுக்கிறவன். தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பிசாசு திருடுகிறான். தேவ பிள்ளையுடைய சமாதானத்தை பிசாசு திருடுகிறான். தேவ பிள்ளையுடைய ஐக்கியங்களை பிசாசு திருடுகிறான். தேவ பிள்ளையுடைய ஆரோக்கியத்தை சுகபலத்தை பிசாசு திருடுகிறான். தேவ பிள்ளைகள் தேவனோடு வச்சிருக்கிற நெருக்கமான உருக்கமான உறவுகளை திருடுகிறான். என கருமானவர்களே, திருடன் திருடுகிறவும் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரா. ஆனாலோ ஜீவன் உள்ளாகவும் அந்த ஜீவன் பரிபணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்றதை நான் பார்க்கிறோம். ஆகவே நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஒழிய பிசாசு நம்மை சோதிக்க முடியாது. அல்ல, ஆண்டவர் அனுமதி கொடுக்காம. ஆக என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டார். என்ன கவனிங்க, வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை, தன்னன் தனியார். வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை, தன்னன் தனியராக இருந்தார். இயேசு சோதிக்கப்பட்டார் அந்த வனாந்திரத்திலே பிசாசினாலே. ஆனால் இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார். ஆனால் முதலாம் ஆதாம் ஏதேன் என்ற தோட்டத்திலே சோதிக்கப்பட்டான். கவனிங்க, ஏதேனில் அவனுக்கு எல்லாம் இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், எல்லாம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. ஆனாலும் சோதனையிலே ஆதாம் தோற்று போய்விட்டான். இரண்டாம் ஆதாமாக வந்த ஆண்டவர் இயேசு வனாந்திரத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் சோதனையிலே ஜெயித்தார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பயமுண்டாவது. பட்டாம்சை இங்கு சொல்ல வர காரியம் என்னவென்றால், இன்றைக்கு பலர் சோதனையில விழுந்து விட்டு சூழ்நிலைகளை காரணம் சாட்டுகிறார். நான் விழுந்திருக்க மாட்டே, அந்த இடம் சரியில்லை, நான் விழுந்திருக்க மாட்டேன், அந்த சூழ்நிலை சரியில்லை, ஏதோ ஒன்று நம்ம பழிய போடுறோம். அங்க அது அங்கிருந்து வருது, ஆயுதில் இருந்தா வர்றதில்லை. விழுந்துட்டு சூழ்நிலைகளை நாம காரணம் காட்டிட கூட. கருமானவர்களே, ஏதில் அவளுக்கு எல்லாம் இருந்து அந்த சோதனை விழுந்துட்ட. வனாந்திரத்தில் இயேசுக்கு ஒண்ணுமில்லை, அதால சோதனையை செய்தார். சோதனை இப்படி இவரு 4:15-16 வாசிப்பு செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்க கூடாத பிரதான ஆசாரிய நம்பிக்கிறாமல் எல்லா சோதிக்க படி 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 வாசி.
நம்முடைய
பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர்
நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம்
கவனிங்க, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும், அதெல்லாம் கவனிங்க பிளீஸ், வசனத்தை கவனிங்க, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் Praise the Lord Jesus. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் இயேசு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன், இந்த மீண்டும் அவர் மனுஷகுமாரன். இயேசு தேவன், அதே நேரத்தில் அவர் மனுஷனாக இருந்திருக்கிறார். அவைதான் இறைவன் மனிதனானார். கன்னிகையுடைய வயிற்றிலே கர்ப்பமானார். வானத்திலிருந்து அவர் குதிக்க இல்லை.
நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிறார். Praise the Lord. ஆகவே இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற நாம் கடந்து போகிற காரியங்கள், சோதனைகள், வேதனைகள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை அறிந்தவராகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சத்தியத்தை இப்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆகவே உனக்கு சோதனை மேல வெற்றி உண்டு, சோதனை மேல உனக்கு ஜெயம் உண்டு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள உனக்கு வழி உண்டு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள உனக்கு மார்க்கம் உண்டு என்கிற நற்செய்தியை சொல்லுகிறேன். சோதனையில விழுந்ததுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். சோதனைகளை ஜெயிக்கலவோ ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் வாழ்க்கை சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்கும், நாம் எத்தனை பேர் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிறோம், அல்லது இந்த வேளையிலும் எத்தனை பேர் ஏற்கனவே சோதனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நான் வாசித்த வசனம் தெளிவாய் சொல்றது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதமிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நம்புகிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா இரக்கத்தை பெறும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும், தைரியமாய் அவர் கிருபாசனம். கவனிங்க, கிருபாசன கதவு, ஹலோ, கிருபாசன கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். முன்பு அப்படி அல்ல, மனுஷன் ஐயா வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம்தான் அதுக்குள்ள பிரதான ஆசாரியர் பிரவேசிப்போம். ஆனா நமக்கும் மகா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். அவர் இன்னும் வெளியில வரல, அவர் வெளியில வர காத்திருக்க. இப்ப அங்க போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இப்ப அவர் பரிசீலித்தல, இப்ப நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக வந்த இயேசு, ஆசாரியராக போயிருக்கிற இயேசு, ராஜாவாக திரும்பி வரப்போகிற இயேசு, இவைகளை உணரத்தக்கவ யாரு? நான் சொல்றது உலகிக் கொள்றவ யாரு? ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய ரகசியங்களை நமக்கு சொன்னார். பிதாவிடத்தில் தான் கேள்விப்பட்டதெல்லாம் நமக்கு போதித்தார். தீர்க்கதரிசியாக வந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். இப்ப ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசித்து விட்டார். இப்ப அங்கே போய் நமக்காக காலை இளங்காலை போன்ற பலிகளை செலுத்துவதற்காக அல்ல, என்றால் தம்மை பழுதட்ட பலியாக ஒரே தடவை பிதாவுக்கு செலுத்திவிட்டபடியால் மகா பிரதான ஆசாரியராக இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார். இந்த மகா பிரதான ஆசாரியர் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 8 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சோதரம் என்ன கவனிங்க, மார்க்கு சுவிசேஷத்தின் முடிவிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தார் என்று. அர்த்தம் என்ன? செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே உன்னதமான தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து விட்டார். இப்ப இயேசு என்ன செய்யறாரு? நமக்காக பரிந்து பேசுறாரு. இனிமே என்ன செய்ய போறாரு? குறித்த நேரம், பிதாவினாலே குறித்த நேரம் வரும்போது திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? உன்னையும் என்னையும் தன் தான் இருக்கிற இடத்துல கூட்டி சேர்ப்பதற்காக வரப்போற. யோவா 14 அதிகாரம் 1-2 வசனம் சக்சக் சீக்கிரம் படிக்க. யோவா 14 அதிகாரம் 1-2 வசனம் படிக்க சீக்கிரம்.
உங்கள்
இதயம் கலங்காது இருப்பதாக,
என்னிடத்திலும்
விசுவாசமாயிருங்கள். இப்ப என்ன கவனிங்க, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக சொல்லி சொல்லிட்டு என்னத்தை சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு அதத்தாரு இதத்தாரு எல்லாம் சொல்லல. எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை தேற்றாரு பாருங்க. Don't let your heart be troubled. இப்ப நான் யாரோ ஒருவருக்கு தீக்கமா சொல்றேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா? கலக்கத்தோடு நீ வந்திருக்கா இல்லையா? மனக்குழப்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கா இல்லையா? எதிர்காலத்தை குறிச்ச ஒரு சரியான விளக்கம் இல்லாம இருக்கிறா இல்லையா? வெறுத்து நடக்கிறது போல உணர்றா இல்லையா? எங்க போறதுல தெரியாமல் இருக்கிறா இல்லவா? I tell you people, as a servant of God, the old wise, don't let your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயத்தை கலங்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பிதாவிடத்திலே விசுவாசமாருங்கள். எந்தத்திலும் விசுவாசமாருங்கள். இயேசு சொல்றார், உள்ளத்தை கலங்காமல் காத்துக்கொள்ற தேவ பிள்ளைகள் அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது பிதாவிடத்திலும் குமாரனாகி இயேசு இடத்திலும் விடுவார்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த சரியான புழக்கம் இல்லை என்று கலங்குறாயா? விசுவாசத்தை காத்துக்கும். இருட்டு நடக்கிறது போல யோசிக்கிறாயா? விசுவாசத்தை உறுதியா பிடிச்சுக்கொள். அது கொண்டுதான் உனக்கு வழி, அதுதான் உனக்கு மார்க்கம். God is able. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய புத்திக்கு தான் அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ, வழி தெரியல, மார்க்க முடியல. ஆனால் தேவனுக்கோ இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன் என்பதை நீ மறக்க கூடாது. ஆகவே உன்னை சிரிச்சிட்டு உனக்கு உனக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் மேலே நீ விசுவாசம் வைப்பாயா இருந்தால், நீ நம்பிக்கை வைப்பியாக இருந்தால், ஆண்டவர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு தீர்க்கமாக சொல்றேன். தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் எல்லாவற்றையும் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள்
உண்டு. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
இவ்வாறு வேலை நடந்துட்டு இருக்குது. ஹலோ, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அப்படி சொல்லிட்டு இயேசு எங்க போயிட்டாரு? திராவிட்ட போயிட்டாரு. நான் சத்தியத்தை பேசுறேன், தயவு செய்து கேளுங்க, கேளுங்க. இந்த உலக காரியங்களுக்கு தயவு செய்து உணர்ந்து கொள்ள. நீ பறக்கக்கூடியவனப்பா, நீ தேவனுடைய பிள்ளை. இந்த பூமியே நோக்கி நோக்கி யோசிச்சு கொண்டிருக்காரு. இப்ப என்ன இருக்க, இப்ப ஒரு காரியம் சொல்ற கவனிங்க. ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சாரு, கூப்பிடு சொன்னாரு மேலே பாருங்க, புறம் சொன்னாரு கீழே பாருங்க. நான் இந்த கதையை அவர்றேன். என்ன சொன்னாரு? மேலே பாருங்க. என்னத்தை பார்க்க சொன்னாரு? நட்சத்திரங்களை பார்க்க. ஏங்க, இதுவரை அவன் நட்சத்திரம் பார்க்காதவனா? அவன் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க இல்ல. அவன் அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை. என்ன கூடுமானால் என்ன பாக்குறான்? ஆஹா, அடு பாக்க சுத்தி நட்சத்திரத்தை ஒரு மனுஷன் என்ன கூடுமா? எங்க அவன் ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எங்க? இன்று வரைக்கும் விஞ்ஞானத்துக்கு ஒரு சவால் என்ன தெரியுமோ? கவனிங்க, இன்று வரைக்கும் விஞ்ஞானத்தினால ஆகாய மண்டலத்தில் இருக்கிற விண்மீன்களை நட்சத்திரங்களை கணக்கிட முடியலையாமே. ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவர். அது முடியாது. நான் சொல்ற கேளுங்க, வான மண்டலத்துக்கு நான் ஒரு விஞ்ஞானி இல்லைங்க, ஆனா சத்தியத்தை சொல்ற கேளுங்க, வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எந்த விஞ்ஞானத்தினாலும் எண்ணி கணக்கிட முடியாது. அது மட்டுமில்ல, அண்மையில ஒரு செய்தி போடுறாங்க, மார்ஸ் என்கின்ற கோளில என்ற கிரகத்துல இப்பொழுது போய் ஆராய்ச்சி செய்யறாங்களா? என்ன செஞ்சு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு இப்ப கண்டுபிடிச்சு என்ன தெரியுமா? மார்ஸ் என்ற கிரகத்துல கோளில கிரகத்துல தண்ணீர் இருக்குதான். இதுக்கு பின்னால அர்த்தம் என்ன தெரியுமோ? தண்ணீர் இருக்கிறபடியா மனித வர்க்கத்தை கொண்டு போய் அங்கே கூடிய மத்திரத்துக்கு யோசிக்கிறான். நீங்கள் வாழுகிற இந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஒரு பிரதான விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு, மிக விரைவிலே பூமியில் இருக்கிற மனுஷன் வேற கோளில இருக்கிறவர்களோடு சஞ்சரிக்க போறார்கள். போட்டு இப்ப என்ன காருங்க, நான் ஒரு விஞ்ஞானி இல்ல, ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, மார்ஸ்ல தண்ணி இருக்கலாம், வேற மரச்செடி கொடி இருக்கு. ஐ டெல் யூ பீப்பிள், எந்த கிரகத்திலும் மனித வர்க்கத்தை கொண்டு போய் குடி அமர்த்தவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். வேணுமென்னா நான் சொல்றேன், நீங்க இருந்து பாருங்க, எந்த கோளிலும் எந்த கிரகத்திலும், பூமியை தவிர வேற எந்த ஒரு கிரகத்திலும் எந்த விஞ்ஞானியும் மனுஷனை கொண்டு குடியமர்த்தவே முடியாது. இன்னைக்கு இன்னும் ஒரு வடிவமைப்பு என்ன செய்யலாம் தெரியும், இப்ப மார்ச் கிரகத்தில் வாழப்போற ஜனங்களுக்கு மெனு தயாரிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு, இங்க மனுஷன் சாப்பிடாம கிடந்த கஷ்டப்படுறா, மனுஷன் ஆப்பிரிக்க அணுகாம சாகுறா, இவங்களுக்கு ஆனா எவ்வளவோ காசுக்கு மாசு கொண்டு போறதுக்கு யோசிக்கிறான் மனுஷன். நான் என்ன அரசியலா பேசுறேன், பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்றது, வானங்கள் தேவனுடையது, பூமியையோ மனுபுத்தருக்கு கொடுத்தார். ஆகவே மனுஷன் வாழ வேண்டிய பிரதேசம், மனுஷன் வாழ வேண்டிய இடம் இந்த பூமி தான் பாருங்க. இதற்கு வெளியில மனுஷன் வாழ்றதுக்கு இடமே இல்லை. ஒருவரை சந்திரனுக்கு போயிட்டு வரலாம், மாசுக்கு போயிட்டு வரலாம், வேணுமென்ன சூரியனுக்கு போயிட்டு வரலாம், ஆனா போயிட்டு வாங்க, ஆனா அங்கே நீங்க குடியிருக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார், பிகாஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். இந்த வேதத்துக்கு மிஞ்சின விஞ்ஞானமே கிடையாது. பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வாசிச்சு பார்த்து, பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு என்ன சொல்றாங்க, இந்த வேத வசனம் தான் ஆதாரம் பண்றாங்களே, வேணுமெண்ணா வாங்க தாரம் புத்தம் வாசி பாருங்க. குளோரோகம் என்கின்ற மருந்தை கண்டுபிடிச்ச சாம்சன் என்கின்ற விஞ்ஞானி சொல்றாரு, குளோரோகம் தெரிந்த ஆபரேஷனுக்கு முதல்ல ஏத்துவாங்களே மயக்க மருந்து, முந்தி துடிக்க துடிக்க ரெண்டு பேர் காலை பிடிப்பாங்க கையை பிடிப்பான் வெட்டுவாங்க. ஆனா அந்த குளோரோகம் என்கிற மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி சாம்சன் சொல்றாரு, ஆதாமுடைய எலும்பில ஆதாமுடைய விழாவில இருந்து ஒரு எலும்பை ஆண்டவர் எடுத்து மனுஷிய ஏவாளை உருவாக்கினாரே ஆண்டவர், அந்த வேத வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நான் இதை கண்டுபிடிச்சேன். விஞ்ஞானத்தை தந்தை என்று வர்ணிக்கப்படுறாரு, புவிப்பு சக்தியை கண்டுபிடித்தவர். அவர் சொல்றாரு வேதம் தான் சத்தியம் என்றாரு. என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே அநேகம் இந்த வேதத்தின் அடிப்படை தான் இருக்கின்றார். எனக்கு அறிவானவர்களை நான் சொல்லிவிட்டு கவனிங்க, எங்க விஞ்ஞானம் இந்த வேத வசனத்துக்கு விரோதமானதல்ல. பூமி உருண்டியாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில், ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் மனுஷன் கண்டுபிடிச்சான். முதல்ல என்ன சொன்னா பூமி தட்டியா இருக்கின்றான், இன்னும் பல அதிர்ச்சிகள் வரும், ஆனா அவைகள் எல்லாம் இந்த வேதத்தின் அடிப்படை. இந்த உலக சரித்திரமே, இந்த உலக சரித்திரமே, இந்த உலக சரித்திரமே எழுதப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையை சுற்றி தான் சுழறது என்பது சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நடந்ததையும் வேதம் சொல்லுகிறது, நடக்கிறதையும் பரிசுத்த வேதம் புலம்புகிறது, இனி நடக்க போறது சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த உலகத்திலே பரிசுத்த வேதாவும் தர வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த சாத்திரக்காரனாலும் முடியாது, எந்த சோதனைக்காரனாலும் முடியாது. தேவாதி தேவன் நமக்கு எழுதி கொண்டிருக்கிற பரிசுத்த வேதம் தான் வருங்காலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் சொல்றேன், இத படியா, இத வாசி, இத தேசி, இத தேடு. புதையில தேடுறது போல அதை தேடு. பரசாஜ தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம ஒழுங்காக கிரமமாக பயன்படுகிறோம் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒழுங்காக நம்ம ஆண்டோட வேதத்தை வாசிக்கிறோம் சொல்லுங்க. கிழக்கில் ஒரு நாள் அல்லது நேரம் கிடைக்கும் போது சில நாள் எடுக்கிறோம், ஏதோ வாசிக்கணுமே போல வாசிக்கிறோம். ஒரு அதிகாரம் வாசிக்கலே கொட்டாயி வந்துட்டு 100 ரூபாய் வைக்கிறோம். மூடித பிற்பாடு என்னத்தை வாசிக்கப்பட்டு கேளுங்க, ஒன்று உள்ள போறக்க. சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன், நீ வாசித்த வேத பகுதியை வேதத்தை மூடின பிற்பாடு நீ என்ன வாசிச்சு யோசிச்சு பாரு. நாம் ஆண்டவோட வேதத்தை ஒழுங்காக திறந்து அதை வாசிக்காமல் வச்சு ஏதோ அவ்வப்போது எடுத்து வாசிக்கிறதால என்ன நடக்குதுண்டா, கவனிங்க. ஏதோ ஒரு நேரம் ஒரு சமயத்தில் எடுத்து நாம் வேதத்தை வாசிக்கிறது அர்த்தம் தெரியுமோ, தேவந்த சன்னிதானத்தில் நிக்கிற கத்தட ஒழுக்கம்னாக்க நான் சொல்றேன், என்ன சேர்த்தான் தட்சி, நாம் ஒரு விதத்தில் ஆண்டவுடைய வேதத்தை அசட்டு பண்றோம். அப்ப அசட்டு பண்ற என்ன நடக்குது, நீ என் வேதத்தை மறந்தால் நாம் பிள்ளைகளையும் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வேதத்தை படிக்கிறத பார்த்து பிள்ளைகளும் வேதத்தை எடுத்து படிக்க கற்றுக்கொள்ளுமாக இருந்த அது எவ்வளவு நேர்த்தியான ஒரு குடும்பம் இருக்குங்க. சொல்ல கேளுங்க, நான் இப்ப கத்தி கத்தி பேசுகிற ஒரு மணி நேர பிரசங்கத்தை இலகுவில மறந்துடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையால நீங்க பிரசங்கிற பிரசங்கத்தை இலகுவில ஒரு தரம் வரக்கவே முடியாது. தெரியுமா, சொல்ல போனா ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு பிரசங்கி தான் பாரு. வார்த்தையினால பிரசங்கப்பட்டது மட்டுமில்லை, வாழ்க்கையினால பிரசங்கம் பண்ண ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரு. பிள்ளைகள் நம்ம பார்த்து சொல்ல முடியாது, எங்க அம்மா அப்பா ஒழுங்காக வேதத்தை படிக்கிறவங்க, நான் அதை பார்த்தா வேதத்தை வாசிக்கிறேன். எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா ஒழுங்கா ஜபிக்கிறது நான் பார்க்கணும், ஆகவே நான் ஜபிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் சவால சொல்றேன். எவ்வளவு உலக வேலையில எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறோம், மாடு போல உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். உண்மைதான், உலகத்துல நம்ம வேலை செய்யத்தான் வேண்டும், நான் வேலை செய்ய தான் வாழ வேண்டும், உண்மைதான். ஆனா அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுடைய காரியங்களுக்கு ஏன் நாம கொடுக்கிறோம் இல்லை? வர்த்த பைபிள் சேஸ், காணாதவர்கள் எல்லாம் அனுத்தியும், காணாதவர்களோ நித்தியும். படிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிங்க. சக்கர 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் காணப்படுபவர்கள் எல்லாம் அனித்தியமானவர்கள். தம்பி தங்கச்சி மாறு, அண்ணா மாறு, அக்கா மாறு, ஐயா மாறு, அம்மா மாறு, காணுகிறது எல்லாம் அனித்தியம். அதாவது அவைகள் நிரந்தரமற்றது. காணிறவர்கள் எல்லாம் அனித்தியம் என்று என்ன பத்திரிகை சொன்ன? ஹலோ, பத்திரிகையில இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, தினசரி தாளிகளை பார்க்க, நெட்டில பார்க்க மாட்டீங்க. காணப்படுவர்கள் அனுப்பியம் ஏதாவது ஒரு பத்திரிகை பண்ணோ. ஆனா ஒல்லி த புக் வேதம் மாத்திரம் சொல்லுகிறது, காணப்படுவர்கள்லாம் அனுப்பியம், காணவர்கள்லாம் காணப்படுறதெல்லாம் நிரந்தரமற்றவை. காணப்படுவர்கள்லாம் அனுப்பியம் என்று சொல்ற வேதம் அங்கால என்ன சொல்றது தெரியுமோ? காணப்படாதவைகள் நித்தியம். இது எப்படி? காணுறவைகள் அனுத்தியம், காணப்படாதவைகள் நித்தியம். அப்படியானா நாம் கண் காணிறவைகள், நாம் கண்ணால பார்க்கிறவைகள் ஒன்று உண்டு, நாம் கண்ணால பார்க்காதவைகளும் உண்டு. ஹலோ, நாம் கண்ணால பார்க்கிறவைகளும் உண்டு, நாம் நம்முடைய கண்ணால பார்க்க முடியாதவைகளும் உண்டு. இதை விளங்குறவன் யாரு? இதை யோசிக்கிறவன் யாரு? எனக்கு அதிகமான கனகரிசனா தெரியுமா? காண்பவர்கள் தான் அதிகமா நம்புறான், காண்றவர்கள் பிடிக்கிறான், காண்றவர்கள் இருக்கப்படுகிறான், காணாதவர்களை விட்டுவிடுறான். அதுவும் ஆச்சரியம் என்னவென்றா, அனுதாபம் என்னவென்றா, தேவனுடைய பிள்ளைகளும் காணாதவர்களை குறித்த ஒரு அறிவற்றவர்களாக இருக்கிறது வேதனைக்குரியது. ஐயா, நான் ஒன்னு கேட்கிறேன், வேதம் தெளிவாக சொல்லுது நரகம் ஒன்று உண்டு. நீ நானும் இதுவரை போய் பார்க்கல, ஆனா அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? நரகம் இல்லைன்னு சொல்லி நீங்க நானும் சொல்ல முடியுமா? அது என்னைக்கும் இருக்கும். பரலோகம் உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. இதுவரைக்கும் நீ நான் சில பேர் பரலோகம் அடிக்கடி போயிட்டு வராங்களா எனக்கு என்ன தெரியல, அது வேற கதை. அடிக்கடி எந்த விமானத்தில் போய் வர்றாங்களோ எனக்கு தெரியும். அப்படி அங்க இருந்துட்டா நல்லா இருக்கும் போலேன்னு சொல்லு. பரலோகத்துக்கு போய் வர்றது தப்படி சொல்லல. பரிசுத்த வேதத்துல ஒரு மனுஷன் மூன்றாம் வானபடிக்கு படித்துக் கொள்ளப்பட்டது சொல்ற. ஆனா இந்த அடிக்கடி பரலோகம் போய் வந்து சொல்ற கதை எல்லாத்தையும் என்ன பொறுத்தாலும் ஐ கேனாட் அக்செப்ட். பரலோகம் உண்டு வேலை சொல்ற நம்ம கண்ணால பார்க்கல, ஆனால் பரலோகம் உண்டு, காணப்படாதவர்கள் நிச்சயம், நம்பப்படும் உறுதி. அதுக்கு பேர் தான் விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை காணப்படாதவர்கள் நிச்சயமானவர்கள். நாம் இதுவரை கண்ணால காணாதவர்கள் தான் என்றென்றைக்கும் அழியாதவர்கள். விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம், காணப்படாத அதிர்ஷ்டமான தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க போற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அழிந்து போகவில்லை அல்ல, அழியாதவர்களிலே நம்பிக்கொள்ளவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாமோ இந்த பூமியில காணப்படுற காலங்களை குறித்து அதிக கவலையும் கரிசனம் உள்ளவர்களாக இருக்கதா ஆண்டவருக்கு வேதனை உள்ளதாக இருக்கு. திரும்பவும் நான் சொல்றேன், அழகான உலகம், மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் கடல்களும் மர செடி கொடிகளும் அப்பப்பா வானுயர்ந்த கட்டிடங்களும் எவ்வளவு ரம்பியமாக இருக்கு. ஆனா இ காணுகிற இவைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு தேவதால எல்லாம் அழிக்கப்பட்டு போகுது. ஆனா நாம் கண்களால காணாத ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அழியா அது உண்டு. அங்கே என்னென்னலாம் இருக்கின்றதா பைபிள் சொல்லுது, இது கதை இல்ல. நரகம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் பைபிள் சொல்லுது, இது கதை இல்ல, கற்பனை இல்ல. என கருமானவர்களே, காணாதவைகள் நிச்சயம். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை நம்ம கண்கள் காணவே இல்லை என்று ரோபர்ட் புத்தகத்தில் வாசிக்கிறோம். என கருமானவர்களே, போகட்டும், நான் என்ன சொல்ல வரேன், இந்த பூமிக்கரிய காரியங்களிலே நாம சிக்கி சோதனைகள் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று அன்பாக நான் புதி சொல்றேன். கத்தோட பட்சத்த நாமத்துக்கு பயப்பட்டார். இப்ப படிங்க முதலாம் அதிகாரம், எல்லாரும் படிங்க ஜாக்கோபு முதலாம் அதிகாரம்.
சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே
இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். சப்ஜெக்ட் but we don't have enough time. I would like to finish it as soon as possible. Ivaragavadi devan nammai pollanginala sodikkiravare alla, aanal devan thannude pulligada valvile sodanigal anubadhikkirar endradhe nidarsana satyama unmaya. ella devude pulligalukkum sodane undu. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 7 வசனம், அழிந்து போகிற போல் அக்னியால சோதிக்கப்படும், அதை விட விரைவு பெற்று நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. வித்தியாசமான விதங்களிலே பலவித சோதனைகள் நமக்கு உண்டுதான். ஆனா ஒன்று, தேவன் நம்மை தீமையான காரியங்களாலே சோதிக்கிறவர் அல்ல, அந்த சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் நாம் சோதனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். கண்களின் இச்ச, மாமிசத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தான் ஒரு மனுஷனுடைய சோதனைகளுக்கு அடிப்படை காரணமாகும். இவனை குறித்து விவரிக்கலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. ஆனால் நான் சொல்ல வர சம்பவத்தின் தாற்பயத்தின் காரியம் என்னவென்றால், சோதனை இருக்கிறது உண்மை, ஆனால் ஹவு வி கேன் ஓவர்கம் த டெம்டேஷன், அதான் நம்ம போய் எப்படி நாம் சோதனைகளை மேற்கொள்றது, இதை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். சோதனை இருக்கிறது உண்மை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சோதனை அனுமதிக்கிறார் என்பது உண்மை. தேவன் சோதனை தீவையினால சோதிக்கிறவரும் அல்ல என்பதெல்லாம் சத்தியம். ஆனால் இப்ப நாம் காணிக்க முடிய காரியம் என்றால், எப்படி நாம் சோதனைகளை ஓவர்கம் பண்றது, எப்படி சோதனைகளை நாம் ஜெயிக்கிறது என்பதை குறித்து ஒரு 5 குறிப்பை சீக்கிரமாக மீதியாக நமக்கு இருக்கிற நேரத்தில் பார்த்து நாம் முடிக்க போறோம். எனக்கு அருமை உள்ள எப்படி நாம் சோதனையை ஜெயிக்கலாம். ரைட், நம்பர் 1 படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:40-41. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:40-41.
பின்பு அவர் ஜீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திர பண்ணுறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
ஒரு மணி நேரமாவது நீங்கள் என்னோட கூட விழித்திருக்க முடியாதா?
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம்
பண்ணுங்கள்.
இப்ப நீங்க சோதனை இருக்கிறது உண்மை. இப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு சோதனை குறித்து சொல்லி அனுப்புறேன். ஆனா எதிர்காலத்துல வரப்போற சோதனைகளுக்கு கவனமா இருக்கும். அவ பத்தி நான் ஒரு முதல்ல சொல்றேன் சோதனைகளை எப்படி நாம் ஜெயிக்கிறது, அதுல விழுந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்கிறபடி. நம்பர் ஒன், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சோதனையிலே விழுந்திராதபடி நம்மை காத்துக் கொள்வதற்கு முதலாவது காரியம் என்ன தெரியுமா? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க. ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள் தோல்வி அடைவார். அவங்களோட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்ட மனாந்தரம் போல இருக்கும். ஆனா ஜெபிக்கிறவருடைய வாழ்வு அவர் செழிப்புள்ளதாக இருக்கு, பசும உள்ளதாக இருக்கு. ஏன் தெரியுமோ, ஜெபிக்கிறவன் தேவனோடு நெருக்கமான ஒரு உறவை காத்துக்கொண்டான். அதான் ரகசியம். Without communication, there is no any real relationship. அதாவது சரியான பேச்சு தொடர்பு இல்லாமல் ஒரு சரியான உறவை நாம கட்டி காக்கவே முடியாது. இப்ப என்ன கவனிங்க, பேச்சு தொடர்பு கம்யூனிகேட் பண்றது, பேச்சு தொடர்பு மிக மிக அவசியம். இந்த பேச்சு தன்மை தான் நம்முடைய அக்கியங்களை காக்கிறது அல்லது அக்கியங்களை உடைக்கிறது. சில பேர் பேச தெரியாமல் பேசி, கதைக்கு தெரியாமல் கதைச்சு நல்ல அக்கியங்கள் உறவுகளை உடைக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மை அழைத்தது, நாம் ஆண்டவரோடு சரியாக பேசி அவரோடு உறவாடி அவரோடு இருக்கிற அக்கியத்தை நாம் பில்டப் பண்றதுக்காக கட்டி காப்பது, காப்பதன் மூலமாகவே சோதனை நாம் ஜெயிக்க முடியும். நான் சொல்றேன் கேளுங்க, தேவனோடு நெருங்கி நடக்கிற மனுஷன், ஆண்டவிடத்தில் உருக்கமாக ஊக்கமாக ஜெபிக்கிற மனுஷன் சோதனையில விழுந்து போகாதபடி அவைகளை மேற்கொள்ள பலம் உள்ளவனாக இருப்பான் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா, சில சோதனைகளை நம்முடைய சொந்த மாமிசத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது.
ஜெபிக்கிறாங்களே, இந்த மனுஷனுக்கு இந்த கண்ணானது ரொம்ப பிரதான, மிக முக்கியம். கண் அத மிக ஆசீர்வாதமான இந்த அவயவம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது கண்ணானது சரீரத்தை விளக்காக இருக்குது என்று சொன்னாரு. அது மட்டுமில்ல, உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதனால என்னவோ, யோபு என்கின்ற பக்தன் அவன் வந்து தன் சொந்த கண்ணோடு உடன்படிக்கை செய்யானான். தீங்கானவைகளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாதபடி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தன் சொந்த கண்ணோடு உடன்படிக்கை செஞ்சான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என கருமானவர்களே, அநேக சோதனைக்குள்ள படுகிறது கண்டிப்பாரு, விவரிக்கலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. There was a mighty man of God in the Old Testament, in the book of Judges. We can able to read that. ஜாதிபதிகள் புஸ்தகத்தில் மிக ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியை பார்க்கிறோம். அவருடைய பேர் என்று தெரிந்தார் இவங்களுக்கு, சிம்சோன். அவருடைய பார்வை சரி இருக்குது, இதையெல்லாம் பார்த்தானோ அதையெல்லாம் அதை கொஞ்சம் அதிகம் பேச வரும்பில்ல. ஆனா நான் சொல்ல வர என்ன தெரியுமோ, பெரிஸ்தர் அவனை பிடிச்ச போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமோ, அவருடைய கண்களை தான் பிடிங்க. இன் அதர் ஹேண்ட், ஆவிக்குரிய விதத்தில் இதை விளங்கப்படுத்துறது சொன்னா, கண் விஷன் என்று சொல்லுவார்கள், கண் தரிசனத்துக்கு ஒப்பாக இருக்கு. ஒரு மனுஷன் கண்ணை இழந்துட்டா அவன் பார்வை இல்லாதவனா போறான். அதுபோல ஒரு மனுஷனோட தேவோட மனுஷன் தன் தரிசனத்தை இழந்திருக்கூடாது. The vision, the mission is our vision. I will tell you. The vision is our vision. Kan pakkrad. Darishanathukku pakkrad. Deva manushanage Simpsone edirigal, pelisthegal, pidithapodhu, mudhalavan kangalai pidiki, avane பார்வையற்ற ஒரு கபோதியாக மாற்றிவிட்டார். வெளிப்படுத்துற விசேஷத்துல தான் பார்க்கிறோம். உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த கண்களின் இச்சு நம்மை சோதனைக்குள்ள கொண்டு சொல்றத நீங்களே நிதானிங்க. உங்களுடைய இருதயத்தை தொட்டு பார்த்து சொல்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெறும், இவைகள் தான் நம்மை அதிகமாக சோதனை. இந்த வீக்கிலே இதுதான் நடந்தது. ஏதேன் தோட்டத்துல ஏவாளும் ஆதாம சோதனை விழுந்தது. இந்த பிரச்சனை பார்த்தார்கள் கண்களின் இச்சை. ஏவா இச்சிக்கப்படத்தக்கது, இன்னும் சாப்பிடவே இல்லை, புசிப்புக்கு ஏற்றது, இச்சிக்கப்படத்தக்கது. கண்களின் இச்சு சின்சோனி தான் கண்களின் இச்சு வளர்ந்து, மாம்சத்தின் இச்சு. இது வனாந்தரத்துல அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் இச்சிதா இச்சியாத இருப்பீர்களா? கண்டதை எல்லாம் சாப்பிட விரும்பினாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய விடுதலை முக்கியம் இல்ல, அவங்களுக்கு சாப்பாடு முக்கியமாக இருந்தது. அங்கே ஒரு மனாந்தத்தை விட பிணங்கள் விழுந்தது. இவைகளை குறித்து விவரம் சொல்லுவதாக இருந்தால் நமக்கு நேரம் போடாது. கண்களின் இச்ச, பாமிசத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெரும்பும் பலர் பெருமையினால சோதனைக்குள்ள போறார். சிலவர் ஆவிக்குரியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், சில நேரத்தில் சிலவர் என்னை விட்டா பரிசுத்தவான் வேற ஒருத்தரும் இல்லை, நான் தான் ரொம்ப பரிசுத்தவான், என்னை விட்டா நல்ல ஒருத்தரும் இல்லை, நல்ல ரொம்ப நல்ல, என்னை விட்டா உத்தமம் ஒருத்தரும் இல்லை, நான் தான் ரொம்ப உத்தம. இப்படியெல்லாம் முடிவு சொல்ல மாட்டோம், உள்ள நினைப்போம். இது என்ன தெரியுமோ, இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரைட் என்று சொல்லுவார். ஆவிக்குறிப்பரும் அவனை போல நான் இல்லாதனாலும் நம்ம சோதனைகள், அந்த ஆயக்காரனை போல இல்லாதனால நம்ம சோதனைகள். இவர் எது குறிச்சு என்று சொல்றது? ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கிறான், தேவாலயத்தில் நிற்கிறான், விண்ணப்பம் பண்றான், ஆண்டவர் மன்றான். அவன் சொல்றான், அவனை போல நான் இல்லாததுதான் சோதனைகள். தோத்திரம் அவனு பார்க்க நான் சுத்தி, நான் ரொம்ப பரிசுத்தவா, நான் ரொம்ப நீதிமா, நான் உத்தம, நான் நல்லவன், வெளியில் தெரியாது. God knows everything in our heart. Even இப்பொழுது கூட நம்முடைய இருதயத்தை நினைவுகளை தேவன் வகை இருப்பார் இல்ல. அரை நான் அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டு பெற்றெடுத்துட்டார், பிள்ளைகள் ஆயிட்டு அன்புல மாற்றவில் என் பிள்ளைகள். என் பிள்ளைகள் பிழை செய்யும் போது நான் அவர்களை தண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன். ஆனா அவர்களை வச்சிருக்கிற அன்பு மாறாது. ஒரு தகப்பன் ஒரு தாயுடைய அன்பு இப்படி இருக்கும் என்றா, பரம தேவனுடைய அன்பு விவரிக்க முடியுமா? தேவனை யோசிப்பார். ஆகவேதான் இன்று வரைக்கும் நாம் தேவனால நேசிக்கப்படுறோம். நாம வாழ்ற நீதியான வாழ்க்கையினால அல்ல தேவன் நம்ம நேசிக்க, அவருடைய இறுக்கம் அவருடைய காரணம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியால் அவர் நம்ம நேசிக்கிறார். மாறாத அன்பினால் நம்ம நேசிக்கிறார். அன்றைக்கு இருந்த அதே அன்பு தானே இன்றைக்கு மாண்டவர் நம்ம என்ன வச்சிருக்கார்? எவ்வளவு பெரிய அன்பு யோசிச்சு பாருங்க. யாரும் யோசிக்கிறோம், ரெண்டு பேர் அன்பாக பழகுறாங்க, ஒருவர் ஒரு புலம் விட்டுடா அடுத்தவற்ற முகநாடி எல்லாம் மாறி காயின்ற முகம் போல மாறி. நோ கம்யூனிகேஷன். ஆனா நாம இதுவரை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச பிழைகளும் தப்புகளுக்கும் அவர் முகத்தை திரும்பி இருந்தா இன்னைக்கு நாம எந்த மூளைக்கு யோசி எட கருமானவர்களே சொல்ல தெரியுதான் சிந்தி சீதுக்குப்பார். நாம் சோதனைகளை ஜெயிக்க கொள்ளுமாக இருந்தால் நாம் செபிக்கிறவளாக இருக்கணும். நீ ஏன் அடிக்கடி சோதனைக்குள்ள போறாய் தெரியுமா? ஏன் அடிக்கடி சோதனைகள் விழுகிறாய் தெரியுமா? ஏற்கனவே உனக்கு சரியாக தேவனோடு உறவு இல்லை, ஆண்டவோடு சரியான ஐக்கியம் இல்லை. நீ நேரம் எடுத்து ஆண்டோட பாதத்துக்கு மண்டாததில்ல, விழித்திருந்து ஜெபிக்கிறது இல்லை. ஆகவேதான் சோதனையில நீ விழுகிறாய். சோதனையில ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. கடும் கத்தனை நம்புறாய், ஆனா சோதனை விழுகிறாய். ஏன் தெரியுமா? நீ ஏற்கனவே ஆண்டோடு உனக்கு ஒரு நெருக்கமான உருக்கமான ஒரு பிள்ளை. ஆகவே நான் சொல்ல கேளுங்க, ஆண்டவரோடு நெருங்கி ஜெபித்து உறவாடுற மனுஷன் சோதனைகளை ஜெயிக்கிறவனாக இருப்பான். develop your prayer life. Take a time to sit at the feet of Christ. Seek the kingdom of God first of all. Love your God with your whole heart and mind and soul. He is the Creator. But we don't have enough time to seek the face of God. What are we serving? சொல்லுங்க, போன வாரம் எவ்வளவு எத்தனை மடத்தில ஜெபிச்சிருப்போம்? மடத்தை தொட்டு சொல்லுங்க. ஐயோ பாஸ் உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு இருக்கிற வேலைகள், எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். தெரியும், எல்லாம் ஒரு நாளைக்கு பெரியவர். எனக்கு ஒருவேளை நான் கேட்டேன், ஒருவேளை ஏன் நீங்க பிரேயர் மீட்டிங்கு வர இல்ல, ஏன் நீங்க உபவாச கூட்டத்துக்கு வர இல்ல, ஏன் நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரணுங்கிறதா நீங்க எனக்கு எல்லாம் பல காரணங்கள் சொல்லுவீங்க. ஆனா இதே காரியத்தை ஒரு நாளைக்கு ஆண்டவரும் உங்களை கேட்பார். அப்ப நீங்க சொல்ல, but I still love you because you are God's people. சோதனை ஜெயிக்க நம்பர் 2, இரண்டாவது காரியம், சோதனைகள் சோதனை தரும் நபர்கள் இடங்கள் பொருட்களை விட்டு நாம் விலகி ஓடணும். ஹலோ, இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் ஜெபிக்கிறனா, நான் ஆண்டவரை நெருங்கி உறவாடுறா, தேவன் ஐக்கியமாக வச்சு ஐக்கியமாக இருக்கு சொல்லி சோதனை தரும் நபர்களோட இருந்து நாம் விளையாடி கொண்டு கூடாது. அது பாம்போடு விளையாடுறதுக்கு சரி. சோதனை தரும் நபர்களோடு நீ விளையாடுறது பாம்போடு விளையாடுறதுக்கு சரி. சோதனை தருகிற நபர்கள் இடங்கள் பொருட்களை விட்டு விலகி ஓடப்பா, விலகி ஓடு. நீ எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பரிசுத்தமானா சரி, நான் உனக்கு சொல்றேன் சத்தியத்தின்படி என்னையும் சேர்த்து, சோதனை தரும் நபர்கள் இடங்கள் பொருட்களை விட்டு விலகி 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 என்று யாரோ ஒருவருக்கு நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு சொல்றேன். God knows everything. நாம் எல்லோருவரையும் தேவன் அறிவார். நான் விருதாவாகவா கத்துறேன், சும்மாயா பேசுறேன். உனக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நபரோடு தொடர்ந்து நீ கதைக்கிறதால நெருங்கி பழகிறதால உனக்கு டெம்டேஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும் அல்லவா? தெரியவல்லவோ? பிற ஏன் அதை கீப்அப் பண்றேன்? அண்மையில ஒரு விசுவாசி வந்தான், ஜெர்மனா, ஒரு குறிப்பிட்ட நபரோடு பேசுறது கஷ்டமா இருக்கு. உண்மைதான், people I tell you, திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சோதனை தருகிற நபரை தயவு செய்து கொஞ்சம் தவித்துக்கொள்ள. ஐயோ பாஸ்டர், அந்த உறவை எனக்கு உடைக்க கஷ்டமா இருக்கு. ஏங்க, தேவனோடு இருக்கிற உறவை உடைச்சு மனுஷனோட இருக்கிற உறவை காத்துக்கொள்றது உனக்கு நல்லதா? எது உனக்கு முக்கியம்? சோதனை தருகிற நபர்களோடு நீ ஜாக்கிரதா இருக்க. பொருட்கள், கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு வாலிபன் எனக்கு தெளிவுன்னு சொன்னா, பாஸ்டர், இந்த வீட்டில் இருந்த டிவியை கூட கல்லூரிக்குள்ள வச்சுட்டேன் செய்தேன். டிவி எல்லாரும் கல்லூரிக்கு வச்சு. ஐயோ பாஸ்டர், எனக்கு அந்த டிவி தான் டெம்டேஷனா இருக்கு. ஆவுகள் கூடாது. சரிதான், நான் சொன்னேன், நீ காலம் முழுக்க டிவி பார்க்காதாலும் பரவாயில்ல, அதை கொண்டு உள்ளே வாய். உனக்கு அந்த டெம்டேஷன் இருக்குன்னா கொண்டே உள்ளே வச்சிரு. நல்லதுதான், ஸ்தோத்திரம். இப்ப நான் என்ன சொல்றேன், டிவி பாக்குறது பாவம்னு சொல்ல வரணும் இல்ல, நானும் பாக்குறேன். இப்ப நான் ஒலிம்பிக் டை பாருங்க, என்ன கபடிங்க, பின்ன கபடிங்க. டிவி பாக்குறது பாவம் இல்ல, நமக்கு சோதனை தரும் காட்சிகள் படங்கள் பிக்சர் அதுகளை பாக்குறதானே பாவம். ஏயா, உனக்கு தெரியாத நீ சில காட்சிகளை பாக்குறது உனக்கு டெம்டேஷன் இருக்குன்னு உனக்கு தெரியல. அப்ப டிவி இருக்குது என்ன பை செலவு இல்ல, என்னோட ஆத்மாவை விளக்கணும். ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை சிந்தி உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஏன் இந்த அசுத்தமான படங்களால் இழக்க உடனே சேர்த்தானையா பிரசங்கம் என்று? தவறான சஞ்சிகள், உன்னை சோதனைக்கு உட்படுத்துற படங்கள், சஞ்சிகள், அசுத்த அப்பா, இங்கதான் ரொம்ப மலிவா இருக்கு.
அசுத்தமான புத்தகங்கள், ஆபாச புத்தகங்கள் எல்லாம் கோட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. சட்டப்பிரகாரமாகவே அவங்க எல்லாம் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. பாரு படி, அதான் சமுதாயம் சீ கெட்டுப்போ கெட்டுப்போ.
கவனிங்க,
இளம் வாலிபனாக இளம் ஊழியக்காரனாக இருந்த திமோத்தேவுக்கு ஒரு தகப்பனாக இருந்து அப்போஸ்தலனாக பவுல் சொல்றாரு, திமோத்தேவே நீ வாலிபனடா, நீ இளைஞனடா, ஆகவே நான் உனக்கு சொல்றேன், வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு. நீ ஜெபிக்கிறவன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா வாலிப இச்சைகளுக்கு தெரிக்காத விலகி ஓடு. அது மாத்திரம் விலகி ஓடுறது மாத்திரம் இல்ல, சுத்த இருதயத்தோடு கத்திரத்தோட சேர்ந்து கொள், பிரகாரமாக அறிந்திருப்பது சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு ஏதுவாகும். இதற்கு உதாரணம் என்ன? அப்பொழுது நாம் வாசிக்கவே மத்தேயு 4 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட போது இயேசு எப்படியாக சோதனை ஜெயித்தார் பாருங்க. வேத வாக்கியங்களை கொண்டுதான் சோதனையை மேற்கொண்டார். ஐயா, இயேசு ஜெயித்தது போல நாம ஜெயிக்கணும், இயேசு வாழ்ந்தது போல நாம வாழணும். இயேசு எப்படி சோதனையை மேற்கொண்டாரோ அப்படி நாமும் சோதனையை மேற்கொள்ளணும், அவரை நாம பின்பற்றணும், அவரை போல வாழணும். அவர் தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்காக. வேத வாக்கியங்களை சரியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவைகளை ஒழுங்காக கற்றுக்கொள்ளணும், அவைகளை நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்கணும். அப்ப சோதனை நிகழ்த்த ஆவியானவர் நமக்கு சரியான வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுவார், சரியான வாக்கு தத்தங்களை நம்முடைய மைண்ட்ல கொண்டு வருவார். அவைகள் சத்துருவு குருவதமான பட்டை, இட்ஸ் எ டெட்லி வெப்பன் அகைன்ஸ்ட் தி டெவில். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் பிசாசுக்கு விரோதமான கூரிய பட்டியம் என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை சரியாக பாவித்து சோதனைகளை ஜெயிக்க முடியும் என்று இயேசு நமக்கு காட்டியிருக்கிறார். பாருங்க, ஆகவே என கரிமாறவர்களே, வேத வாக்கியத்தின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் அறிஞ்சுக்கொள், வேத வசனத்தின் தாற்பயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, வேதத்தை ஒழுங்காக கற்று கத்துடைய வேதத்தை கிரமமாக வாசித்து அந்த வார்த்தைகளை உடைய இருதயத்திலே கொண்டு வா. தேவன் அருளிய வேதம் உடைய உள்ளத்தில் இருந்தால் உன் நடைகள் பிசகாத என்று வேதம் தெளிவாகவே சொல்றது. ஆகவே நாம் சோதனைக்கு நம்மை காத்துக்கொள்ள, சோதனையில் நாம் ஜெயிக்க வேத வாக்கியங்களை நாம் சரியான விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். அதோட பரிசுத்த நாமத்தில் போகணும். நம்பர் 4, சோதனை ஜெயிக்கிறதுக்கு நாம் 4 காரியம் தெரியுமோ? விலகவடிங்க, நீ எதில பலவீனமாக இருக்கிறாய் என்பதை நீ முதலாவது கண்டுகொள்ளும். ஹலோ, எங்க நீ வீக்காக இருக்கிறாய் என்பதை நீ கண்டுகொள்ளும். எங்க நீ பலவீனமாக இருக்கிறாய் என்பதை நீ கண்டு அந்த பலவீனத்தை நீ பலம் கொள்ள ட்ரை பண்ணு. ஏனென்றா நான் அப்போ சொன்னது போல பிசாசு பலவீனமான பகுதிகளை தான் அட்டாக் பண்றா. பாருங்க, பலவீனமான விசுவாசிகளை அதிகமாக தாக்குறான். நாம் பலவீனமாக இருக்கிற ஏரியாக்களை பிசாசு அடிக்கடி சுரண்டான். பாருங்க, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாவில நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதிலே நாம பலன் கொள்ளணும். பலவீனனும் தன்னை பலமானது சொல்லுவான். ஆகவே காலம் முழுவதும் நாம பலவீனமாக இருக்கணும் என்று ஆண்டவர் விருப்பம் இல்ல. பலவீனங்களும் பலவான்களாக மாற வேண்டும். பரக்கரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யாருக்கு இந்த வார்த்தை? கிதியோனுக்கு. கிதியோன் ஒரு பயந்தாங்குழி, தெரியுமில்ல அவங்களுக்கு? அவன் ஒரு பயந்தாங்குழி. ஆனா கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கு? ஆகவே பயந்தாங்குழிகளை எல்லாம் பராக்கிரமசாலியாக மாற்றுகிறது தேவனுடைய செயல். படிக்காதவர்கள் எல்லாம் படித்தவர்கள் மூலம் மாற்றுவது தேவ செயல். பேச தெரியாதவர்கள் எல்லாம் பேச தெரிந்தவர்களும் மாற்றுவது தேவனுடைய செயல். ஊழியம் என்றால் என்னன்னு தெரியாதவர்களை ஊழியர் வைக்கிறது தேவனுடைய செயல். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அனுபவிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். இதுல என்ன தப்பு? சிம்சன் ஒருத்தரை நான் அப்போ காட்டினேன். அவ குறிப்பிட்ட ஒரு காரியத்துல ரொம்ப வீக்கா இருந்தா அவர்கள் தான் தெரியும். ஆனா திரும்ப 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 அதிலே போய் கடைசி அடைச்சியா பழுதுடாமா, திரும்ப 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 ஆண்டவர் ஆவியானவர் திரும்ப திரும்ப எச்சரிச்சும் கேட்கிறது. இங்க கொடுக்கப்படுகிற தேவனுடைய செய்தி சிலருக்கு எச்சரிப்பு, இங்க கொடுக்கப்படுகிற பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் சில பேருக்கு எச்சரிப்பு. உன் கண்கள் பிடுங்கப்படாட்டால் உன் பரிசுத்த வாழ்க்கையை பிடுங்கிறதுக்கு பிசாசு பார்த்துட்டு இருக்கிறான். உன் வாழ்வின் மேன்மையை திடுறதுக்கு பிசாசு பின்னால கண்ணிகளை வைத்திருக்கிறான். உன் மேன்மையை இழந்து விடாது, உன் தூய்மையை மறந்து விடாது, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படுக்காத பிசாசுக்கு எதிர்த்தலில் அப்பொழுது ஓடிப்போன் என்று வேதம் சொல்கிறது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். He will never change yesterday, today and forever. We have an unchangeable God. Lastly and finally, படி ஒரு வசனத்தை ஒன்று கொடுத்தியர் 10:13 சீக்கிரப்படி ஒன்று கொடுத்தியர் 10:13
மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் ஒரே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
கொஞ்சம் பாருங்க, இத பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் ஆகவே இதுவரை சோதிக்கப்பட்ட விசுவாசிகளை என்னை சேர்த்து சொல்றேன். தேவனுடைய வசனம் என்ன சொல்றது? ஐயோ எனக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை, என்னத்தான் அடிக்கடி பிசாசு சோதிக்கிறான். ஒரு தடவை வயநாட் வங்கியில போய் கேட்டாங்களா ஒருத்தன், ஐயா அடிக்கடி பிசாசு வந்து என்ன சோதிக்கிறான், எனக்கு சோதனையே வராம ஜெபம் பண்ணுங்க வேண்டாம். எப்படி இருக்கு? அப்ப அவர் சொன்னாரா, நான் ஜெபிக்கிறேன், என்ன தெரியுமா, உரத்திய கொண்ட வேத்து ஹெவன் உரத்திய நீ பரலோகத்துக்கு போகணும். ஏன் தெரியுமோ, சோதனை இல்லாத இடம் அங்கதான். உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு நாளும் ஒருவரையும் சோதிக்க தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நீயும் நானும் என்னதான் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை மாறவே மாறது. கவனிங்க, நமக்கு தான் எனக்கு தான் இவ்வளவு சோதனை நினைக்காத. நான் சொன்ன கேளையா, அம்மா மாதிரி கேளுங்க, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நம்ம பிசாசு சோதிக்க தேவன் ஒரு காலம் இடம் கொடுக்கவே. Thank God for the word of God. அது மட்டும் இல்ல, கேளுபடி,
சோதனையே தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக்கொள்ளும்
ஒரு வழியையும் ஏற்படுத்துவாரா? எப்படி இருக்கு? ஒரு போக்கை ஏற்படுத்துவார். எல்லா பக்கமும் இரண்டு போய் கிடைக்கிறது பயப்படுவார். தேவன் ஒரு வழியை உனக்கு உண்டு பண்ணுவார். எல்லா கதவுகளும் எனக்கு பூட்டப்பட்டு யோசிக்கிறாய், திகைக்கிறாய், ஆண்டவர் உனக்கு ஒரு கதவை திறப்பார். எங்கே திறப்பார்? அது தேவனாலே கூடும். எங்கே இருக்குது அந்த ஓபன் டோர்? அது தேவனுடைய கண்களுக்கு தெரியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing impossible with God. God is able. எல்லா பக்கமும் எனக்கு நடக்கும். உனக்கு ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணுவார். விதிவிதமாக தேவனுடைய வார்த்தை நம்பு, ஆண்டவனுடைய வசனத்தை பிடி. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு எழுதலில் பிரகாசிக்கிற சுடர்களைப் போல இருக்கிற நீங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்கும் காருள் சூடுகிறது, ஆனால் வேத வசனங்களை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மங்கி குன்றி குறைந்து போறது எதற்காக? This is the time to rise, arise and shine for Christ. இதுதான் காலம் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க, இதுதான் நேரம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய, இதுதான் சீசன் ஆண்டவருக்காக செயல்பட. This is the time to do something the Lord who loves us. இதைவிட ஒரு சிறப்பான காலம், ஒரு நல்ல காலம் ஆண்டவருக்கு பணி செய்யறதுக்கும் ஆண்டவருடைய காரியங்களை பற்றி எங்கேயப்பா வரப்போகுது? நாளை நடப்பதை நாம் அறியும். எனக்கு அறிமானவர்களே, சோதனை பாவம் இல்ல, சோதனை விழுறதுதான் பாவம். தேவன் நம்மை தீமையினால பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல. உண்மையாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் தேவன் அனுமதிக்காமல் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சோதனை கொண்டு வர முடியாது. ஆனால் நாம் பாவம் செய்து பிசாசு கடன் கொடுத்தால் பிசாசு நம்மை சோதிக்க வாய்ப்பு. சோதனை விழுந்து போறதுக்கு அல்ல, சோதனைகளை மேற்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சோதனை நாம் மேற்கொள்வது எப்படி சொல்லி ஐந்து காரியங்களை எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லியது. அதோட நாம் துபை முதலாளும் நாம் இப்பொழுது ஜெயப்படும். நாம் எல்லாம் எடுத்து நிற்போம்.